நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பட்டர் பிஸ்கட் பாட்காஸ்ட். நான் உங்க ஹோஸ்ட் விஜயதன் பேசுறேன்.
அண்ட் நான் ஹோஸ்ட் ஜேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பேச போறோம்னா சேவியர் காம்ப்ளெக்ஸ் இன் சினிமா, அதை பற்றி தான் பேச போறோம். அண்ட் அதை பத்தி நம்ம உன்னோட பேசுறதுக்கு கார்த்திக் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வெல்கம் டு தி ஷோ கார்த்திக்.
ஹாய் ஹாய் ஜெயேஷ் அண்ட் விஜய், தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ.
ஹாய் ப்ரோ. ஹாய், தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷோ போகிற மாதிரி சொல்கிறேன், உங்கள் பாட்காஸ்ட் ஆக்சுவலி நாங்கள் ஷோவில் நிறைய தடவை மென்ஷன் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் டைமும்.
உங்களுக்கு தெரியும் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் நிறைய ரெஃபர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் அதே சமயம் ஆன் த ஜானர் ஆஃப் சினிமா நீங்கள் பண்ணிகிட்ருக்க ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ சேர்ந்து பயணிப்போம். ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு வழியாக இன்றைக்கி ஒரு செஷனில் உட்காந்துட்டோம்.
ஃபைனலி ஒரு நல்ல டாபிக்.
ஆமாம்.
பிஃபோர் நம்ம டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ ஜஸ்ட் சேவியர் காம்ப்ளெக்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ சேவியர் காம்ப்ளெக்ஸ் ஆக்சுவல் நத்திங் பட் என்னன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு டெண்டன்சி ஹெல்பிங், எப்பவுமே வந்து யாரையாவது சேவ் பண்ணிக்கினே இருக்கணும். அதாவது அவங்களால பண்ண முடியும் அப்படின்ற போது கூட, இல்லை நான் தான் உங்களுக்காக பண்ணுவேன், அவங்களோட லைஃப்பை வந்து நான் தான் கேர் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக வந்து அடுத்தவங்க லைஃப்பில் எல்லாமே நாங்கள் தான் இருப்போம், நாங்கள் தான் வழிகாட்டி அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அதான் சேவியர் காம்ப்ளெக்ஸ். அண்ட் இது வந்து நம்மளுக்கு எப்படி மூவிஸில் காட்டியிருக்காங்க, மூவிஸில் எப்படி இது வந்து ஃபாலோ ஆகிட்டு வந்துருக்குன்றத இல்லை பேச போகிறோம்.
எனக்கு மைண்ட்ல வந்தது வந்து எம்ஜிஆரோட சினிமா தான். ஸோ இது தொடங்கப்பட்டதே எம்ஜிஆரோட சினிமா அப்படின்னு தான் நான் அனுமானிச்சேன். ஸோ எனிவேஸ் நம்ம இதை பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு இது பண்ணும் போது, நான் இமேஜ் ட்ராப் பை எம்எஸ்எஸ் பாண்டியன் சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது, பிம்பச் சிறை அப்படின்னு சொல்லி தமிழில் மொழிபெயர்த்திருப்பாங்க. அந்த புக்கு எதை பற்றி பேசுவோம்னா, எப்படி எம்ஜிஆர் வந்து தன்னுடைய சினிமாவை வந்து கட்டமைச்சிக்கிட்டாரு அப்படிங்கிறத பற்றி தான் அந்த புத்தகம் பேசும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதை படிக்கும் போது தான் நிறைய விஷயம் தெரிய வந்துச்சு. ஸோ நான் இந்த டாப்பிக்கை நான் எப்படி பார்ப்பேன்னா, இதை தொடங்கினதே வந்து எம்ஜிஆர் காலகட்டத்தில் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அப்படி ரிலேட் பண்ணி பார்க்கும்போது இன்ன வர எம்ஜிஆரோட சாயல் சினிமாலையும் இந்த சேவியர் மனப்பான்மையை வந்து வளர்த்துக்கிட்டே தீனி போட்டுக்கிட்டே அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமும் இருக்கிறதா தான் நான் உணர்றேன். ஸோ இட் ஸ்டார்டட் வித் எம்ஜிஆர்.
ஓகே ப்ரோ, ஏன் ஆக்சுவலாக நான் வந்து ஒத்துக்கிறேன். ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா, எம்ஜிஆர் அவர் பாலிடிக்ஸ் வந்ததே வந்துட்டு எப்படி சொல்கிறது, அந்த கீழே இருக்க மக்களுக்கு வந்து அவர் தான் வந்து ஒரு வழிகாட்டி மாதிரி, அவங்கள வந்து எப்பவுமே வந்து காப்பாற்றுற மாதிரி அவர் வந்து அவர் தான் ப்ரொஜெக்ட் பண்ணினே இருப்பாரு டோட்டலா, அவங்களோட ஒரு ஆளா அவங்களுக்கு எல்லாமே ஒரு விஷயம். ஸோ அதை நீங்க அதை பத்தி கொஞ்சம் ப்ராடா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எப்படி வந்து
சிம்பிள் இதில் வந்து இதை எப்படி நம்ம கொண்டு போகலாம்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிடியன் பார்ட்டிஸ் வந்து சினிமாவை ஒரு மிகப்பெரிய டூலாக பார்த்துச்சு. நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இப்போது திராவிடியன் பார்ட்டின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டாக பின்னாடி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாடகங்களை வந்து ரொம்பவே பயன்படுத்திக்கிட்டாங்க. எந்த காலகட்டத்தில்னா இந்த சுதந்திரத்தோட காலகட்டத்திலலாம் காங்கிரஸ் வந்து நாடகத்தை ஒரு மீடியமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதன் பிறகு அதோட வளர்ச்சியாக, நாடகத்தோட வளர்ச்சியாக சினிமா வந்த பிறகு அந்த டைமில் இப்போ கம்ப்ளீட்லி திராவிடியன் மூமெண்ட் வந்து நடந்துட்டு இருக்கும் போது சினிமா ஒரு மிகப்பெரிய டூல் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி என்ன பண்ணுறாங்க, பேர அண்ணா அப்புறம் வந்து கண்ணதாசன் அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திராவிடியன் ஐடியாலஜிஸை சினிமா வழியாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக வந்து அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி போகப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருங்கிற ஒரு நடிகர் வராரு. நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேரணி அண்ணாவும் கலைஞரும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட படங்கள் வழியாக ஒரு என்ன சொல்கிறது, ஐடியாலஜிஸ் தான் இட் ஸ்பீக்ஸ். இப்போ நீங்கள் பராசக்தியே எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் ஃபிலிம். அண்ணாவோட வேலைக்காரி பணம் இந்த மாதிரியான படங்கள் எல்லாமே ரொம்ப ஐடியாலஜிக்கல் படங்களாக இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து இந்த மீடியம் வந்து பயங்கரமாக க்ரோ ஆகுது, இதில் வந்து நம்ம வந்து நிறையா பண்ணலாம் அப்படிங்கும் போது எம்ஜிஆருங்கிற ஒரு நடிகர் உள்ளே வராரு. உள்ளே வந்து ஈஸ் லேர்னிங் த கிராஃப்ட், இந்த கிராஃப்டை கற்றுக்கிட்டு இதன் வழியாக நம்ம எப்படி ஒரு பெரிய மக்கள் கூட்டத்தை திரட்டலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து அவரோட படங்கள் எல்லாத்துலேயும் எப்படி அவரோட சார்ந்த கட்சி, இப்போ திமுகவில் தான் அவர் முதல்ல இருந்தார், அந்த திமுகவுடைய சிம்பிள்ஸை யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இதை விஷயங்களை பண்ணினாலும் என்ன தான் இட் அசிஸ்டட் தி மூமெண்ட்னாலும் அவர் இன்னொரு ஒரு விஷயத்தை ரொம்ப ஃபோக்கஸ்டாகவும் கான்சென்ட்ரேட்டடாகவும் பண்ணிகிட்டே இருந்தார். அது என்னென்னா தன்னுடைய இமேஜை வந்து எப்படி பில்ட் பண்ணலாம், எப்படி வந்து தன்னுடைய இமேஜை எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு பிராண்டை வந்து எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தன்னோட சினிமா வழியாக அந்த சேவியர், நான் தான் உங்களை எல்லாரையும் காப்பாற்ற போகிறேன், என்ன தான் வந்து இந்த திமுகவுடைய கொள்கைகள் பேரண்டி அண்ணா எல்லாரும் இருந்தாலும் இவருடைய துணி வழியாக வெளியே வர்றதுனால இவர் வந்து ஒரு இமேஜை வந்து பில்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட சினிமாக்களில் வந்து அவர் வந்து ஒரு 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 ஸ்டேஜுன்னு நான் சொல்லுவேன். நான் அந்த புத்தகம் படிக்கும்போது நான் பெருசாக எம்ஜிஆர் படங்கள் ரொம்ப தீவிரமாகலாம் பார்த்ததுலாம் கிடையாது, ஆனால் நான் படித்ததை வச்சு நான் சொல்கிறேன். அதில் என்னென்னா எம்ஜிஆரோட சினிமாக்களில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து அவர் வந்து ஏழைகள், ஒரு விவசாயியாவோ ஒரு ரிக்ஷாக்காரனாவோ ஒரு ஒரு கூலியாவோ ரொம்ப அடித்தட்டு மக்களுடைய ஒரு ரெப்ரசன்டேஷனில் தான் இருப்பார். அது அதிலிருந்து அவர்களுக்கான நீதி, தான் ஹீரோவாக ஹீரோயிசம் பில்ட் பண்ணி தான் வந்து எல்லாரையும் சேவ் பண்ணுற மாதிரியான ஒரு சினிமாவை தான் கையாண்டார். அவருக்கு அந்த மாஸ் ஏற 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 அவர் எப்படி அதை வந்து க்ரோ பண்ண ஆரம்பித்தார்னா, அதுக்கப்புறம் அவரோட சினிமாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் சேர்ந்தவராக இருப்பார், ஆனால் வந்து ஏழைகளோட கஷ்டத்தை அவர் உணர்ந்து அவங்களுக்கான நியாயத்தை வந்து காத்தருள்ற மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தார். இப்போ இதில் தான் நமக்கு எங்கே பிரச்சனை வருதுன்னா, அவர் ஒரு ஒரு ஏழை தான், ஐ மீன் ஒரு ஏழைக்கான ரெப்ரசன்டேஷன் ஒரு ஏழையாகவே இருக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் போய் அது எங்கே போய் நிற்கும்னா, நான் உனக்கு தரேன், நான் உனக்கு பார்த்து சொல்கிறேன், நீ வந்து ரொம்ப கஷ்டப்படாத, உனக்கான உரிமையை நான் வாங்கி தரேன்னு சொல்லி மேலே ஒரு மேட்டுக்குடியே வாங்கி தர்றது வந்து ரொம்ப மிகப்பெரிய முரணாக இருக்குது. நீங்கள் வரலாறுல பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது, வரலாறு என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்டவன் தான் ஒடுக்கப்பட்டவனுக்கான குரலாக நின்றுருக்கான். ஆனால் சினிமா, நம்ம சினிமா எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குன்னா ஒடுக்கப்பட்டவனுக்கான குரலை வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த குற்றத்தை இழைக்கிறவனே அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தவனே வந்து வாங்கி கொடுக்குற மாதிரியான ஒரு சினிமாவை தான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதைத்தான் எம்ஜிஆர் வளர்த்து விட்டுக்கிட்டே இருந்தார். அதோட குட்டிகள் தான் இப்போ இருக்கிறதெல்லாம் அப்படின்னு நான்
பார்க்குறேன். ம், ஆக்சுவலி ஆனால் நீங்கள் சொன்னது ரொம்ப உண்மை, ஏன்னா அது நானும் நிறைய நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அந்த காலத்து எம்ஜிஆர் படத்தில் நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், அதை தாண்டி அதுக்கப்புறம் வந்த நிறைய படத்தில் வந்து இதை நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். எப்படி வந்துட்டு இந்த மேலே இருக்கவங்க மட்டும்தான் எப்பவுமே கீழே இருக்கவங்க வளர்த்து விடுற அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு டாபிக்ல போகும்போது லெட் மீ ஆஸ்க் திஸ் ஒன், நீங்க இதை கொஞ்சம் எனக்கு கிளியர் பண்ணுங்க, ஏன்னா ஐ மீன் நான் சொன்னது கரெக்டானு மட்டும் தெரியும். நானே யோசிக்கிறேன்னா இப்போ இப்போ பெரியாரும் வந்து ஆக்சுவலியா பார்த்தா அவரும் வந்துட்டு ஒரு நல்ல ஃபேமிலியில இருந்து வந்து அதுக்கப்புறமா இந்த ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு வந்தவர் தான். ஸோ அப்படி வரும்போது ஸோ ஆக்சுவலி அவரும் வந்துட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு, பட் அதை தாண்டி அவ பெரியார் பண்ண இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் அவர் மட்டும் பண்ணல, அவர் மட்டுமே எல்லாத்தையும் பண்ணல, நீங்களும் வாங்க, அவங்களே சேர்த்துக்கிட்டு அவங்களே மேல கொண்டு வந்து உங்களோட உரிமைக்கு நீங்க தான் போறாங்கன்னு அந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ அவர் வந்து அங்க ஒரு சப்போர்டரா தான் இருக்காரு, பட் வந்து ஒரு ஃபுல் சேவியரா இல்ல அந்த மாதிரி தானே சொல்றாரு.
எக்ஸாக்ட்லி, இப்போ நீங்களே அதுக்கான பதிலையும் சொல்லிட்டீங்க, நான் சொல்ல வந்த பதிலையும். இப்போ ஒண்ணு இல்லை, அதுதான் லீடருக்கும் சேவியருக்கும் வித்தியாசம் இருக்கு. பெரியார் வந்து லீடர், லீடருங்கிறவன் யாருன்னா ஒரு ஒரு மக்களுக்கான நீங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறீங்க, நம்ம இந்த மாதிரியான பிரச்சனை இந்த சமூகத்தில் இருக்குது, இந்த சமூகத்தில் இருக்க இந்த பிரச்சனையை நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்படி அப்ரோச் பண்ணி இப்படி ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி இப்படி நம்ம போய் இதை நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நின்று நடத்தி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு லீடரோட வேலை. ஒரு சேவியரோட வேலை என்னென்னா 20 பேர் நிற்கிறான்னா அந்த 20 பேர் இந்த பக்கம் 100 பேர் நிற்பாங்க, நம்ம 100 பேராக சேர்ந்து போய் 20 பேரை அடிப்போம், 20 பேரோட சண்டை போடுவோம் அப்படிங்கிறது இல்லாமல் நீங்கள்லாம் வெயிட் பண்ணி கையை கட்டி நில்லுங்க, நான் போய் 20 பேரையும் அடிச்சு 3 தடவை அடி வாங்குறேன், 4வது தடவை ரத்தம் வந்தோன்னே எல்லாரையும் போய் அடித்து துவம்சம் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிறது தான் சேவியரோட வேலை. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான். இப்போ பெரியார் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் எ லீடர், ஆனால் இந்த சைட் ஆஃப் இட் பார்த்தீங்கன்னா அது சேவியர் மனப்பான்மை. அதுதான் இன்னொன்று இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து நம்ம இந்த சேவியர் காம்ப்ளெக்ஸுங்கிற கான்செப்டே நம்ம வந்து ரொம்ப சயின்டிஃபிக்கலாக பேச ஆரம்பித்தது வந்து ஹாலிவுட் படங்களில் இந்த ஒயிட் சேவியர் காம்ப்ளெக்ஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு. அந்த ஒயிட் சேவியர் காம்ப்ளெக்ஸுங்கிறது எப்படின்னா அங்கே அவங்களுக்கான பிரச்சனை என்னென்னா ரேசிசம் தான் மிக முக்கியமான பிரச்சனை அங்கே. அதே தான், அதோட இந்தியன் வெர்ஷன் தான் நீங்க எடுத்தீங்கன்னா, அதோட எக்ஸாக்ட் இந்தியன் வெர்ஷன் நான் சொல்ல மாட்டேன், பட் வென் இட் கம்ஸ் டு இந்தியா த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இயர் இஸ் காஸ்டிசம். இந்த காஸ்டிசம் வச்சுக்கிட்டு இங்க வந்து எவ்வளோ தூரம் வந்து விளையாண்டுருக்காங்க சினிமாவில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எப்படி சொல்றது, பல காலங்களா இது எம்ஜிஆர் காலம் தொட்டு இதுதான் நடந்துகிட்டு இருக்கு.
ஆமா எக்ஸாக்ட்லி அதுதான் நான் என்னோட அடுத்த டாபிக்கான கேட்க விஷயம் அதுதான். ஏன்னா நான் எதை பத்தி பேசணும் அப்படின்னு வந்து இப்ப ரீசெண்டா கர்ணன் வரும்போது இந்த டாபிக் பயங்கரமா போச்சு. என்னன்னா வந்துட்டு முன்னாடி இருந்த ஒரு அவன் சொல்லுவான்ல கர்ணன் வந்து ஒரு டைலாக் பண்ணுவாங்க, நான் முன்னாடி எப்படி நிக்கிறேன் முன்னாடி எப்படி கை கட்டி நிக்கிறேன் அதான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு. ஸோ அதுதான் வந்து எல்லாருமே காமிச்சிருந்தாங்க இந்த பழைய இருந்த அந்த படத்துல எல்லாம் வந்துட்டு, இந்த கவுண்டர் அந்த படத்துல எல்லாம் வந்துட்டு அவங்க வரும்போது ஃபுல்லா அவங்க தான் பாத்துப்பாங்க. அவங்க வரும்போது எல்லாரும் வந்து இந்த துண்டை எடுத்து அவங்க கை கடியில வச்சுட்டு இருக்கதோ, அவங்க வரும்போது கும்பிடுறது, அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அவங்கதான் சால்வ் பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்கதான் முடிவு எடுப்பாங்க. அந்த பஞ்சாயத்து விஷயமா இருக்கும் எல்லாமே ஒரு ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு நான் தான் நல்லது சொல்றேன் அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது அப்படியே கொஞ்சமா மாறி 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 அதை உடச்சது வந்து ஆரஞ்சுது. அவர் வந்து கேட்கறதுன்னா நீங்களே என் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம், நீ யார் வந்து என் ப்ராப்ளம் சால்வ், எனக்கு என்ன பார்த்து தெரியும், நான் என் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிறேன், நீங்க ஜஸ்ட் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. அண்ட் அதுதான் வந்து இப்போ என்ன சொல்றது அப்படியே தொடர்ந்து இப்போ ஒரு ஒருத்தரா பண்ணிட்டு வராங்க. ஸோ அதுதான் நான் வந்து அந்த பழைய படங்கள்ல அந்த போஸ்டர்ல எனக்கு அதான் தோணுச்சு, ஓகே நம்மள பழைய படங்களே இப்படிதான் காமிச்சிட்டு இருந்திருக்காங்க இது வரைக்கும், நம்ம இதெல்லாம் சும்மா ஜாலியா குடும்பம் பார்த்த ஒரு விஷயத்துல இவ்வளோ ஒரு இன்டெப்த்தா ஒரு விஷயம் நம்மள அறியாமே அன்கான்சியஸா நம்மளுக்கு நிறைய விஷயம் இருக்கு அப்படின்றது எனக்கு அப்பதான் புரிய வந்துச்சு.
ஸோ யா நீங்க இது நீங்க ஆல்ரெடி நிறைய பேசிட்டீங்க. ஸோ சேவியர் காம்ப்ளெக்ஸ் பத்தி படங்களுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சேவியர் காம்ப்ளெக்ஸோட ஆரிஜின் வந்து நீங்க பேசின மாதிரி அங்கிருந்து தான் அந்த ரேசிசம் பத்தி அந்த ஒயிட் நைட் சின்ரோம். ஸோ அதுல இருந்து தான் வந்து அங்க ரேசிசமா இது இருந்த இஷ்யூவை நம்ம ஊர்ல அதே அதுக்கு சிமிலரான இஷ்யூ தான், பட் நம்மளதுல இருந்து காஸ்டிசம் வந்து அதிகமா இருந்துச்சு. அதை பத்தி நீங்க எல்லாமே டீட்டெயிலா பேசிட்டீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எம்ஜிஆரோட படங்கள் பத்தி பேசும் போது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது, நம்ம ஏன் எம்ஜிஆர் படம் அதுக்கு முன்னாடியே போங்களேன், நம்ம காது கொடுத்து கேட்ட புராண கதைகள் வரைக்கும் போங்களேன். என்னன்னா ரைசா சுல்தானா இருக்கட்டும், சாவித்ரி புலேவா இருக்கட்டும், ராணி லக்ஷ்மி பாய் இருக்கட்டும், சீதா திரௌபதி இவங்களோட கதையெல்லாம் பேசும்போது எல்லாமே ஒரு மேல் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்தே தான் பேசுவாங்க. இப்போ நீங்க ராணி லக்ஷ்மி பாய் அவங்களோட புக் ஏதாவது ஒன்று படிச்சிருங்கன்னா கூட அவரோட அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ராஜா கங்காதர ராவ் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் வருமே கதை. ஸோ பிஃபோர் டாக்கிங் அபவுட் மூவிஸ் வந்து நம்ம கிட்ட சொல்லப்பட்ட அவங்கள பத்தி, இப்போ ஒரு ஃபீமேல் லீடர்ஸ் அவங்கள பத்தி சொன்னப்பட்ட கதையே வந்து நம்ம ஒரு சுத்தி இந்த மேல் கேஸ் உள்ள ஒரு வேர்ல்டுல இருந்து தான் நம்ம அந்த கதையை கேட்டோமோ அப்படின்ற கேள்வி எனக்கு ஒன்று. ஸோ அது நீங்க ரெண்டு பேருமே உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அதுல என்னன்னு சொல்லிடுங்க. அதை தாண்டி அதுதான் அப்படி சொல்ல சொல்ல அவங்கள நம்ம அவங்களும் சரிசமமா அப்படின்னு பாக்குறத தாண்டி அவங்க இப்ப மேல வரும்போது நம்மளுக்கு அது வியப்பா தெரியுது. ஆக்சுவலா நம்மளுக்கு அது வியப்பா தெரியக்கூடாது, ஆனா அது ஏன் அப்படி நம்மளுக்கு பழக்கப்படுத்தி அப்படி கதைகள் சொல்லப்பட்டுச்சு அப்படின்றது தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க
இதுல ஒரு முக்கியமான விஷயம் ஆட் பண்ணணும்னு நினைச்சதுதான், இதுவும் நான் அந்த புத்தகத்துல படிச்சதுதான். ஆனா இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் கூட, இந்த இமேஜ் ஷாப்னு பேசும் போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ப்ரீ எம்ஜிஆர் போஸ்ட் எம்ஜிஆருங்கிற மாதிரி பேசும் போது ப்ரீ எம்ஜிஆரே பாத்தீங்கன்னா நாட்டுப்புற செவி கதைகள் வாய்வழி கதைகள் அப்படின்னு சொல்லி நம்ம சமூகத்துல இன்னைக்குமே இருந்திருக்கு. ஸோ இப்ப அதுலயே பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, நீங்க தமிழ் சமூக கதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவும் எப்படி சொல்றது, இப்போ வந்து இந்த காத்தவராயனோட காதல் கதை, இந்த அப்புறம் வந்து மதுரை வீரன் பொம்மி காதல் கதை, இந்த மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட சுத்துக்கான கதைகள்லாம் நிறைய இருக்கு இந்த சமூகத்துல. இந்த கதைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவும் உண்மைத்தன்மையோட ஒரு ஒரு ஒடுக்கப்பட்டவன கதாநாயகனாகவும், ஒரு பிரச்சனையை அணுகிறாங்கன்னா அது ஒரு ஒடுக்கப்பட்டவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அணுகப்படுற கதைகளாகவுமே இருந்திருக்கு. ஏன்னா அதுதான் எளிய மக்களுக்கான ஒரு என்டர்டைன்மெண்டா இருந்தது அந்த ஃபார்மேட்டு தான். அண்ட் அவங்க தான் இதை வந்து இந்த கதைகளை நகர்த்தி கொண்டு போயிட்டே இருந்தாங்க. ஆனா ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகுதுன்னா, இந்த கதைகள் எல்லாமே ஒரு இந்த இடைச்செருகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம இலக்கியங்கள்ல, எல்லாவற்றிலுமே இடைச்செருகள் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான கதைகளுக்குள்ள எந்த தத்துவம் அப்ப நிக்கிதோ, இப்ப நீங்க வந்து ஒரு வைதிக தத்துவம், ஒரு பார்ப்பனிய தத்துவம், இந்த தத்துவங்கள்லாம் நிலைக்குது அப்படின்னா அந்த தத்துவத்தோட கோட்பாடுகளை வந்து இந்த கதைகளுக்குள்ள சொருகிடுவாங்க. கதையோட அர்த்தமும் கதையோட கான்டெக்ஸ்டும் கதையோட இதையும் ரொம்ப நேக்கா மாத்தி விட்டுருவாங்க. ஸோ அப்படி மாற்றப்பட்ட கதைகள் தான் இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, நீங்கள் ராணி லக்ஷ்மிபாயோட கதையாக இருக்கட்டும் இல்லை எல்லாரோட கதைகளுமே பார்த்தீங்கன்னா ஒரு மேல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மாறினதுக்கு காரணம் அந்த ஒரு பேட்ரியார்கல் மைண்ட் செட்டு தான். இப்போ இந்த பிரச்சனைக்குள்ளே எங்கே வந்து நிற்கிதுன்னா, இந்த மேல் கேஸ் பேட்ரியார்கல் சொசைட்டியாகவே நம்ம இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஒரு ஆணோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து மட்டுமே எழுதுறதும், ஒரு மேல்தட்டு வர்க்கத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து மட்டுமே இந்த கதையை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அப்படின்னு நினைக்கிறதும், இவனுடைய பெயினை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகக்கூடாது, இவனுக்கு அது இது போய் சேர்ந்துடக்கூடாது, நான் இப்படியே தான் இதை வந்து ஸ்டீரியோடைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்ட விஷயங்கள் தான் இது எல்லாமே.
கண்டிப்பாக அது இல்லாமல் இன்னைய வரைக்குமே அது தொடருது இல்லைங்களா, ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படங்கள் வருது அப்படின்னு சொல்லுறாங்க, ஆனால் ஒரு ஃபீமேல் கேரக்டர் எழுதுறது வந்து ஒரு ஆண், ஸோ அது எப்படி அவங்களால அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும், ஒரு ஃபீமேல் கேரக்டரை எழுத முடியுன்றது தெரியல.
இல்லை அது கம்ப்ளீட் அந்த மேன்ஸ்பிளைனிங் தான், நீங்கள் எடுத்து பாருங்கள், இது இந்த பிகில்ங்கிறது வேற எதுவும் இல்லை, சக்தே தான். சக்தேலையும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு விமன் சென்ட்ரிக் படம்போம், ஆனால் அதில் வந்து ஒரு ஒரு மேஜர் இது டெபிக்ஷன் எப்படி இருக்கும்னா, அவர் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அந்த கதையும் நகரும். அந்த இது அந்த படத்தை பார்த்தெல்லாம் நம்ம வந்து சில்லறை சதை விட்ருக்கோம், அதிலெல்லாம் மாற்ற கருத்து இல்லை, படமாக வந்து நான் எதுவுமே அதை சொல்லலை. ஆனாலும் அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ஆண் சார்ந்தே தான் இருக்கும். நேர்கொண்ட பார்வை ஒரு நல்ல படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிங்க்ல இருந்து ஒரு கொஞ்சம் மசாலா தடவுனது நம்ம நேர்கொண்ட பார்வை, அதுலேருந்து மொத்தமாக மசாலா சட்டிக்குள்ளேயே இறக்குனது வந்து இந்த இதுன்னா வக்கீல் சாபா, அந்த படம் அது அது ஒரு கோட் சீன் தான் பார்த்தேன், அதுக்கப்புறமே முடிவு பண்ணிட்டேன் சரி ஓகே இது பார்க்க கூடாது.
இல்ல அந்த நம்ம வந்து அந்த எப்படி வந்து மென்ன வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க அந்த டாபிக் வருவோம் நெக்ஸ்ட் அதுதான் பேச போறோம். ஸோ அதுக்கு போறதுக்கு முன்னாடி நான் அந்த டாபிக் நான் கேட்ட அந்த டாபிக் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா, லைக் நான் கேட்டல எப்படி வந்து முன்னாடி அந்த கவுண்டர் இதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க அது எப்படி வந்து பாரஞ்சு தொலைச்சாரு எப்படி கண்டினியூ ஆகுது, ஸோ அதை பத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைனா ஐ மீன் கொஞ்சம் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம இந்த டாபிக் பத்தி.
ஓகே இப்போ நான் இத விஷயம் பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா, நீங்கள் என்னைக்கு சினிமா சினிமாங்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி, ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி, ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கமலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவர் மகன் அப்படிங்கிற ஒரு படம் இருக்குல்ல, அந்த படத்துக்கு அப்புறம் மதுரையில் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸே கிரியேட் ஆச்சு. ஒரு ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி வந்து கமலுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸாக உருவாச்சு. நீங்கள் அதை வளர்க்குற விதமாக தான் பார்த்தீங்கன்னா அவரோட விருமாண்டிங்கிறது ஒரு ஒரு பிரில்லியன்ட் ஃபிலிம் நான் இல்லைன்னு சொல்ல, பட் ஆனால் அதுக்கான தீனி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துங்களுக்கு எல்லாமே ஒரு தீனி வந்து பின்னாடி ஒரு மிகப்பெரிய கம்யூனிட்டியை வந்து தன்னுடைய ஃபேன் பேஸ்க்குள்ளே கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இது எல்லாத்துக்கு பின்னாடியுமே ஒரு சின்ன சின்ன பொலிட்டிக்கல் அஜெண்டா ஒழிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டுங்கும் போது அதை யார் கன்சியூம் பண்ணுறா, அவங்கள எப்படி நம்ம வந்து டேப் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. நீங்க இது வந்து பாரதி ராஜாவோட காலத்திலேயே எடுத்துக்கலாமே, பாரதி ராஜா வந்து இந்த சினிமாவை வந்து வெளியே கொண்டு வந்தாரு, ஒரு ஒரு ரூம்குள்ள இருந்த சினிமாவை வெளியே கொண்டு வந்தாருங்கிறத நம்ம வந்து இன்னமும் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கோம். அவரோட ஃபிலிம்ஸ் எல்லாமே மண் சார்ந்தது அப்படி இப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம், அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அவர் வந்து ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு ஃபிலிம்ஸ் தான் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு, ஒரு பயங்கரமான ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் ஃபிலிம்ஸா இருக்கும் அது. நீங்க ஒரு வேதம் புதிதுங்கிற படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒரு ஒரு என்ன சொல்றது, அது ஒரு சாதி ஒழிப்பு பிரச்சார படம் மாதிரி இருக்கும், ஆனா அதுக்குள்ளேயும் ஒரு பிராமணி இருக்கும். நீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு குழப்பத்தோடைய ஒரு முரண்களோடையே பின்னப்பட்ட படங்களாவே தான் இருக்கும். எல்லாத்துக்கு பின்னாடியும் இந்த 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 சாதி அப்படிங்கிற ஒரு மேட்ரு வந்து ரொம்ப டீப்பரா அவங்க வந்து இன்ஸ்டல் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்போ நீங்க ஒன்னு ஒன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியை சர்வ் பண்றது அப்படின்னு பார்க்கும் போது எல்லா டைரக்டர்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்தவங்களாவோ இல்ல இந்த மாதிரியான ஒரு கம்யூனிட்டி பேக் டிராப்ல இருந்து வர்றது, ஒரு ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு மட்டுமே படம் எடுக்கிறது. இப்போ கே எஸ் ரவிக்குமார் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கவுண்டர் ரிலேட்டடான சினிமாவா நிறைய எடுத்திருப்பாரு, அவர் என்ன சாதிங்கிறதெல்லாம் இப்ப பேசுறதுக்கு இல்லை, பட் ஆனா அவர் எடுத்த படங்கள்ல இந்த நாட்டாமை எடுத்துக்கோங்க, அப்புறம் இந்த மாதிரியான படங்கள், அப்புறம் எஜமான் ஒரு படம் இவர் எடுத்தாரு ஆர் பி உதயகுமார், அவரெல்லாம் ஒரு பாயிண்ட்ல ஒரு பயங்கரமான ஒரு பீக்குக்கு போனாரு. அவர் எடுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கவுண்டர் பேஸாவே இருக்கும். இப்ப எஜமான், சின்ன கவுண்டரு, அப்புறம் வந்து சிங்கார வேலன், இது எல்லாமே பேக்ட்ராப் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு கோயம்புத்தூர் பேக்ட்ராப் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களா வந்து அந்தந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட சாதிய குறித்தான, சாதிய படிநிலை குறித்தான படங்களாவே எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும் போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இவங்க எப்படி மத்த கம்யூனிட்டியை டீல் பண்ணாங்க, எப்படி எஸ்பெஷலி ஒடுக்கப்பட்டவர்களை எப்படி டீல் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாரும் ஒரே மாதிரிதான் டீல் பண்ணியிருக்காங்க ஒடுக்கப்பட்டவர்களை. நீங்க படத்தை காட்சிப்படுத்துற விதத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்கள கை கட்டி நிக்கிற மாதிரியும், பக்கத்துல சொம்பு தூக்குற மாதிரியும், ஒரு என்ன சொல்றது, அவங்களோட பிரைவேட் பார்ட்ஸ வந்து என்ன சொல்றது மழிக்கிற மாதிரியும், துண்டை அவங்க வந்தோன்னு துண்டை தலையில இருக்க துண்டை இடுப்புல கட்டிக்கிற மாதிரியும், கால் மண்ணை அந்த அவங்க நடந்து போன மண்ணை தொட்டு கும்பிடுற மாதிரியும், தேவர் மகன் படத்துல எல்லாம் வந்து பாடலே இருக்கும் பயங்கரமா, இந்த மாதிரியே தான் டெபிக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இதோட ஒரு ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் எப்படி ரஞ்சித் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டக்கத்தியில ஒரு கிளியரான, எனக்கு அட்டக்கத்தி முன்னாடியே நான் இன்னொரு படத்தை கூட ரொம்ப முக்கியமாக குறிப்பிடணும், எந்த ஒரு சாதிய இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரு ஜாலியான ஒரு படம், ஒரு லோக்கல் சென்னையை வந்து சூப்பராக காட்டின படம்னா சென்னை 28. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்வியலை ரொம்ப அழகாக காட்டியிருக்கோம். அந்த சென்னை 28 மக்கள் எப்படி வாழ்வாங்க அப்படிங்கிறத, எந்த ஒரு எப்படி சொல்றது ஒரு இந்த மாதிரியான திணிப்புகள் எல்லாம் இல்லாம ஒரு படம்னு பார்த்தா எனக்கு சென்னை 28. ஸோ அந்த கேங்ல இருந்து வந்த ரஞ்சித் வந்து அட்டக்கத்திங்கிற படத்துல ஒரு ஒரு இந்த புறநகர் சென்னையில வந்து ஒரு மக்கள் கூட்டம் எப்படி வாழ்றாங்க, அவங்களுக்கு பின்னணியில அந்த மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களா காட்டுறது, அவங்களோட வாழ்வியல் எப்படி இருக்கு, அவங்களோட காதல் எப்படி இருக்கு, இந்த மாதிரி அவர் ஒரு ஒரு டிஃப்ரெண்டா எப்படி சொல்றது ரொம்ப உண்மையான விஷயத்த புதுசா நம்ம கொண்டு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா காட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறம்தான் வந்து அவரோட வந்து வர ஆரம்பிக்குது. மெட்ராஸ்னு ஒரு படம் வருது, அந்த படம் வந்து இன்னும் டீட்டெயில்டா பேசுறாரு அரசியலை. அது அடுத்து கபாலி வருது, இது அது இன்னமும் டீட்டெயில்டா பேசுது, பயங்கர தெரிப்பா பேசுது. ஸோ இதெல்லாம் பேச ஆரம்பிக்கும் போதுதான் ஒரு 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 பெரிய ஒரு சேஞ்ச் ஒன்று நடக்குது. இந்த சேஞ்ச் என்னன்னா, நம்மளுக்கான குரலையும் பேசுறதுக்கு ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னு அந்த தைரியம் வருது. ஒரு ஒரு சிம்பிள் நம்ம கர்ணன் படமே வந்து நிறைய பேர் எல்லாரும் என்ன பேசினாங்கன்னா, கர்ணன் வயலண்டா இருக்கான், கர்ணன் வயலண்டா இருக்கான், பரியன் அப்படி இல்லைனாங்க. சிம்பிள், ஒரு ரெபல்னு ஒருத்தன் உருவானாதான் அந்த ரெபல் கொஞ்சம் ஆர்ஷா தான் இருப்பான். அந்த ரெபல் உருவானாதான் அதுக்கு அடுத்த ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் அமர்ந்து பேசவே முடியும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான பாதையை அமைச்சு கொடுத்தது ரஞ்சித் தான்.
ஆக்சுவலா அது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். இப்போ ரஞ்சித் இல்லைன்னா இங்க அந்த மாதிரி வந்து அத்தனை பேர் அவரை தொடர்ந்து அத்தனை பேர் வந்து பேசியிருப்பாங்களான்னு தெரியாது. அண்ட் ரஞ்சித்தோட ஒன் ஆஃப் த மெயின், அதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி, யாரை வந்து இவங்க ஹெல்ப் பண்றதா நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்களே ஹீரோ வச்செடுத்து அவங்களோட ப்ராப்ளம்ஸும் அவங்களே சால்வ் பண்ற மாதிரி வச்சது, அது பயங்கரமான ஒரு பிரேக் த்ரூ.
அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ரஞ்சித் கேம் பேங்க்டான் லைக் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்க்கான படம் தான் இது. ஆனா அதுக்குள்ள என்னோட அரசியலை வந்து என்னோட பொலிட்டிக்கல் அஜெண்டாவை வந்து நான் எப்படி சொல்லணுமோ அத கதையின் ஒரு ஒரு மசாலா எலிமெண்ட்ஸோட ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல தான் நான் படம் பண்ண போறேன் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா அவர் கிளியரா பண்ணாரு. ஸோ அதுதான் ஓபன் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். எப்பவுமே வெற்றிமாறன் ஒரு விஷயம் சொல்லுவாரு, ஒரு படம் வந்து ஒரு ஆர்ட் தான், ஆனா அது ஆர்டையும் தாண்டி அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக்ஸ் இருக்கு. அந்த எக்கனாமிக்ஸ் ஒரு பண்ணாதான் அதோட வேல்யூவே க்ரோ ஆகும் அப்படிங்கறதுல ரொம்ப கிளியரா அவர் சொல்லுவாரு. அதை கரெக்டா டேப் பண்ணது பாத்தீங்கன்னா ரஞ்சித் தான்.
ஆமா, உண்மை. ஸோ அந்த நம்ம அந்த ஒரு விஷயத்துல கிளியர் ஆயிட்டோம். ஸோ விஜய், நீ ஏதாவது ஆட் பண்ண நினைக்கிறியா?
இல்ல, எக்ஸாக்டா நம்ம என்ன சொல்லணும்னு நினைச்சனோ அது அவரும் சொல்லிட்டாரு. ஸோ நம்ம இந்த கேஸ்டேஷன்ல தாண்டி படங்கள்ல, மத்த படங்கள்ல இந்த சேவியர் காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம அப்படியே பேச ஆரம்பிக்கலாம்.
ஓகே, ஸோ அதான் இப்போ மெயின் கேஸ்டுக்கு அடுத்து ரெண்டாவது விஷயம் சேவியர் காம்ப்ளெக்ஸ் எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னா, இந்த என்ன சொல்றது, இந்த விமனுக்கு வந்து ஒரு மென் வந்து இது பண்றதான் பிஹேவியரா இருக்கிறதா பெரிய ஒரு விஷயம். நான் வந்து ஆக்சுவலி இந்த ஒரு சின்ன படம் எனக்கு அது ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு சீன். அந்த எனக்கு அந்த படம் பத்திலாம் பேச வரணும்னா, பட் இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா என் பேஷன் சாரின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று இருக்கும், லிவிங்ஸ்டன் தேவி என்ன எடுத்திருப்பாங்க. அதுல வந்து எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சீன் ஒன்று இருக்கும், அந்த பஞ்சாயத்து மாதிரி வந்துட்டு லிவிங்ஸ்டன் வந்து ஒரு இது சொல்லிருப்பாரு, ஒரு பொண்ணு வந்து ரேப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம நிறைய படத்துல பார்த்துருப்போம், இந்த ஊர் சைடு படத்துல காமிப்பாங்க ஒரு பொண்ணு வந்து கெடுத்துட்டா அவங்க அந்த கெடுத்தவொடனே கட்டிக்கணும், அவங்க வந்து இந்த அபராதம் காட்டணும் அப்படிதான் முன்னாடி எல்லாம் வச்சிருந்தாங்க. நானும் ஒரு காலத்துல தான் யோசிச்சேன், இது வந்து ஆக்சுவலி பார்த்தா ரொம்ப ஒரு மடத்தனமான இது, எவன் கெடுத்தாலும் அவனுக்கே போய் கட்டி வைக்கிறது தான் ஒரு மடத்தனமான ஒரு விஷயம். ஸோ அது பார்த்துட்டுமோ அந்த படத்துல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு சீன் வந்து அவர் அந்த இது பஞ்சாயத்து சொல்லிருப்பாரு, அப்ப அடுத்து தேவையானை வந்து சொல்லுவாங்க அவன் எது கட்டிக்கணும் அவனுக்கு வந்து தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஜஸ்ட் நார்மல் விஷயம், அவன் கெடுத்துனாலும் நீ ஒன்று கெட்டுலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். ஏன்னா அந்த படம் பெருசா எதுவும் பேசுற மாதிரி இல்லை, பட் ஆனால் இந்த ஒரு சின்ன சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ என்னன்னா ஒரு பெண்ணோட ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆண் வந்து எப்படி தீர்ப்பு சொல்றான்றது எனக்கு புரியல, அதுவும் உடல் சார்ந்த விஷயம் உருவாக்குனதே ஒரு ஆண் தான். ஸோ அந்த மாதிரி உருவாக்குன ஒரு விஷயத்துக்கு அவனே வந்து இதுதான் தீர்வு, இந்த மாதிரி தான் நீங்க இருக்கணும், ஆண் பண்ற தப்புக்கு பெண்கள் வந்து அனுபவிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இப்படிதான் காலங்காலமா போகுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க ஏதாவது ஒரு விஷயம் சாதிக்கணும்னா கூட இந்த படத்துல எல்லாம் வந்துட்டு இவங்க தான் போய் ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களே வந்து எந்த விஷயம் பார்க்க மாட்டாங்க, அவங்களோட ஒரு ப்ராப்ளம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க தான் பார்த்துட்டு இருப்பாங்க.
இல்ல இல்ல ஜெயேஷ், சாரி சாரி இன்டரப்ட், என்னன்னா இப்ப நீ பேசணும் இல்லையா, அந்த இப்போ ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து பலாத்காரம் பண்ணிட்டான் அப்படின்னா உடனே அந்த ஆணுக்கு தான் கல்யாணம் பண்ணணும், அது பலாத்காரம்னு மட்டும் இல்லாம இப்ப குளிக்கிறத எட்டி பார்த்துட்டாலோ இல்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு பெண்ணை தவறான முறையிலயோ இல்ல என்ன சொல்றது, அதுதான் ஒரு மாதிரி தவறான இதுல பாத்துட்டாலே அந்த ஆண் வந்து அந்த ஆணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு காலங்காலமா சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு சொல்லப்பட்ட கதையுமே அப்படிதான், இப்போ பொண்ணுங்க வீட்டுல கல்யாணம் பண்ண உடனே மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பும் போது மாப்பிள்ளைய புடிச்சு சொல்லுவாங்க, என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கோங்க இது பண்ணிக்கோங்க, யாருமே பொண்ணுகிட்ட போய் சொல்ல மாட்டாங்க இது நீ பத்திரமா இரு இதுக்கப்புறம் வாழ்க்கை வேற மாதிரி இருக்க போதுன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களை அனுப்பும் போதே நீ ஒரு ஒருத்தர் கீழே போயிட்டு அவருக்கு அடங்கிதான் இருக்கணும், நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியே அனுப்புறாங்க. ஸோ அது அது எப்படி பாக்குறீங்க, அது அதுல இருந்து தானே ஆரம்பிக்குது எல்லாமே, நம்ம படத்துக்கு போறதுக்கு முன்னாடி வீடுகள்லயே அப்படிதான் நடக்குது, நம்ம கிட்ட சொல்லி சொல்லி அனுப்புறதே அப்படியேதான் இருக்கு இல்லைங்களா.
இல்ல இது ஒரு சமூக பொது புத்தி தான் விஜய், இது எப்படின்னா இந்த இது ஒரு ஒரு ஸ்டீரியோ டைப்ல இருந்து சினிமா அதுக்கான தீனியை எடுத்துக்கோம்ல, அந்த மாதிரியான ஒரு தீனி தான் இது. ஆனா இதுல இது இது நம்ம இப்ப பேசின இதுல மிகப்பெரிய பிரச்சனைனா, இங்கதான் வந்து ஏன் ரஞ்சித்தை மிக இதுவா ஆதரிப்பனா, நான் ரீசெண்டா கூட ஒரு பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த டாபிக் வந்துச்சு. இது என்னன்னா, நீங்க நீங்க சங்கரோட ரோபோ இருக்குல்ல ஃபர்ஸ்ட் பாட்டு, அதுல பாத்தீங்கன்னா ஒரு சீன் ஒண்ணு வரும், இந்த மாதிரி ஒரு பேர் குளிச்சுட்டு இருப்பா, குளிச்சுட்டு இருக்கும் போது என்ன ஆயிடும்னா தீ பிடிச்சிரும், அப்ப வந்து இந்த ரோபோ போய் காப்பாத்தும். அந்த பெண்ணுக்கான நிர்வாணமா இருக்கான்றதுலாம் அந்த ரோபோக்கு தெரியாது, அது போய் காப்பாத்தி கூட்டிட்டு வந்து நடு ரோட்ல நிக்க வச்சிரும். நிக்க வச்சானா அந்த பெண்ணு தன்னோட நிர்வாணத்தை எல்லாரும் பாத்துட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவா, ஓடி போய் ஒரு லாரி மேல அடிபட்டு செத்து போயிடுவா. சோ இப்படி ஒரு சீனு, அதுக்கடுத்து அப்படியே கட் பண்ணீங்க வந்து காலால கிளைமேக்ஸ் சீனு, எனக்கு வந்து பயங்கரமான ஒரு சில்ஸ் கொடுத்த ஒரு சீன்னா அதுதான். காலால கிளைமேக்ஸ்ல என்ன ஆகும்னா, புயலோட பேண்ட்டை வந்து போலீஸ் ரிமூவ் பண்ணுவாங்க, அவளை பேண்ட்டை அவ அவ எதிர்த்து சண்டை போடுவா, அப்ப அவ பேண்ட்டை கலட்டுவாங்க, கலட்டினோன்னா வந்து அவ வந்து ரெசிஸ்ட் பண்றத நிறுத்திடுவா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு கலட்டுவானுங்க. அவ அதுக்கப்புறம் எந்திரிச்சு ரெண்டு பேரையும் கட்டையால அடிப்பா. ஸோ இப்படி ஒரு சீனு. ஸோ இதுதான் வந்து சினிமா என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிஃப்ரென்ஸா நான் பாக்குறேன். இதுல என்ன பிரச்சனைனா, இவங்களோட இந்த பொது புத்தியோட ரிஃப்ளெக்ஷன் என்னன்னா, ஒரு பெண்ணோட உடல்ங்கிறது வந்து கற்பு சார்ந்தது, ஒரு ஆணோட உடல் என்ன இலவா வேணா போய் தொலைவிட்டோம், ஆனா ஒரு பெண்ணோட உடல் வந்து அவளோட உடல்ல தான் அவளோட கற்பு இருக்கு. கற்புன்ற ஒரு மித்தை வந்து பெண்ணு கூடயே கம்பேர் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி பெண்ணோட யோனியில கொண்டு போய் வந்து ஒரு ஒரு பரம்பரையோட கௌரவத்தை பொறுத்துறது, இது எல்லாத்துக்குமே தான் இவ்வளவு நாளா சினிமா வந்து தீனி போட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு பெண்ணை வந்து இப்படியேதான் பண்ணுவானுங்க, someone needs to be protected, she is someone needs to be taken care of, இப்படியேதான ஒரு ஒரு அது பண்றது புனிதப்படுத்துறது. ஏன் ரொம்ப புனிதப்படுத்துற எந்த ஒரு விஷயத்தையும் புனிதப்படுத்தினாலும் அதை வந்து இவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போறாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அப்படியேதான் இந்த சினிமா பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போதான் பாத்தீங்கன்னா ரஞ்சித் ராமோட தரமணி வந்து மிக சிறந்த ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ரிலேஷன்ஷிப்ஸை பத்தி பேசின ஒரு படம், ஒரு பெண்ணோட உரிமையை பேசின படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது அதுல கொடுத்த அந்த தெளிவை வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு சினிமாவும் இன்ன வரை நான் கொடுக்கல, எந்த சினிமாவும் கொடுத்ததில்லை. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் இங்க வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க இனிமே என்ன பண்ணணும் அப்படிங்கறது இது ரெண்டு வித்தியாசமா தான் நான் பாக்குறேன்.
அது அஷா அந்த நானும் மென்ஷன் பண்ணிருந்தேன், ஆமா ராம் சரோட தரமொழி தான் ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இண்டிபெண்டன்ட் விமன் அவங்களோட இதை பத்தி ரொம்பவே அழகா காமிச்சிருப்பாரு. அது என்னன்னா அவரோட அந்த இன்டர்வியூ பாத்துருந்தேன், அந்த புள்ளி ஃபிலிம்ல அவர் சொல்லுவாரு அவர் வந்து இதுதான் ஒரு பெரிய கல்ச்சுரல் சேஞ்ச் ஆயிருக்கு. முன்னாடிலாம் வந்து ஒரு பொண்ணு வந்து அந்த இன்டர்வியூல சொல்லிருந்தான், ஒரு பொண்ணு லவ் பண்ணாங்கன்னா அந்த பொண்ணு பின்னாடி ஒரு பையன் போவான், இனிமேல் அவளுக்கு எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ வந்து பொண்ணுங்க நிறுத்திட்டு என் வாழ்க்கை எனக்கு பாத்துக்க தெரியும், நீ வந்து என்னை எதுவும் பாத்துக்க தவிர அப்படின்னு பொண்ணுங்க சொன்னா ஒரு பெரிய கல்ச்சுரல் சேஞ்ச். ஆனா இது வந்து சில பேரால ஏத்துக்க முடியல, சில பசங்களால ஏத்துக்க முடியல, சில பேரால வந்து ஏத்துக்க முடிஞ்சது. ஸோ அப்படிதான் வந்து இப்ப எல்லாம் பாத்துருக்காங்க. அந்த ஏத்துக்க முடியாதனாலதான் நிறைய ஈகோ அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் வருது. ஆனா இருக்கிறதுல பெரிய கல்ச்சுரல் சேஞ்ச் அதுதான் அவருடையது. அண்ட் அந்த தரமணியில வந்து அவர் ரொம்ப அழகா காமிச்சிருப்பாரு. இந்த ஆண்ட்ரியா வந்து ஒரு சீன்ல வந்து அந்த மேனேஜருக்கு அகேன்ஸ்டா போயிட்டு அவன் கூப்பிட்டுட்டு இது பண்ணுவான், ஸ்லீப் வித் மீ அந்த மாதிரிலாம் அந்த சீன்லாம் வரும்போது அவளே அவளோட விஷயத்துக்கு ஸ்டாண்ட் எடுப்பான், அஞ்சலி வந்து அவளோட விஷயத்துக்கு அவளா ஸ்டாண்ட் எடுப்பான். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே என்ன சொல்றது ஒரு பாத் நீ சொல்ல ஒரு பாத் பிரேக்கிங்லாம் இருந்துச்சு அந்த படம் தரமணி.
அது இல்லாம நீங்க பொது அறிவை பத்தி பேசிட்டு இருந்த போது நம்மளோட அறியாமையும் ஒரு பெரிய ரோல் இங்க இந்த இடத்துல பிளே பண்ணுது. நான் என்னவா அந்த அறியாண்மை என்னவா நான் பாக்குறேன்னா, இப்போ எது சரி எது தவறு அப்படின்னு நமக்கு யாரும் சொல்லி கொடுக்க முடியாது அன்லெஸ் அதை நாமளே புரிஞ்சுக்கிற வரைக்கும். இது வந்து என்னோட தியரின்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தவனை வந்து நீங்க திருத்தவே முடியாது, அவனா பட்டு திருந்துற வரைக்கும் நம்மளால என்ன சொல்லியும் பண்ண முடியாது. அந்த மாதிரிதான் எதையும் பாக்குறேன். இப்போ 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 வந்து நீ ஜெய சொன்ன மாதிரி நிறைய பசங்க வந்து அதை ஏத்துக்க முடியல, அதை தாங்கிக்க முடியலன்னு கூட சொல்லலாம். அது வந்து என்ன ஆயிடுதுன்னா அவனுங்க அது அந்த அந்த பெண்கள் வந்து ஈக்குவலா பண்றத பார்த்துட்டு வெறுப்பு அதிகமாகுது இவனுங்களுக்கு. அது இல்லாம நீ ஃபெமினிஸ்ட், ஃபெமினிசம்னா என்னன்னே தெரியாம பல பேர் இங்க சுத்திட்டு இருக்காங்க. பெண் வந்து அவளோட உரிமைய பேசினாலுமே அவளோட உரிமைய கூறி பேசினாலுமே அவ திமிரா பேசுறா, அவ ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபெமினிசம் பேசுற ஃப்ரெண்ட்ஸ், ஃபெமினிசம் இது பண்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ ஃபெமினிசம்னா என்னன்றத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பொண்ணு திமிரா பேசிட்டாலோ இல்லை அவ உரிமையை பேசிட்டாலுமே அது திமிருன்னு கிடையாது, அதோட உரிமையை கூறுறது. நம்ம பாயிண்ட் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் இந்த விஷயத்துல அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
என்னன்னா விஜய் இதுல பாத்தீங்கன்னா அவ வந்து உரிமையை கேட்கறதே இங்க திமிரு அப்படின்னு ஏன் கட்டமைக்கப்படுதுன்னா, ஒரு பெண் வந்து இங்க வந்து அவ பேசுறதுக்கான வெளியே கிடையாது, அது அதுக்கான வெளியை வந்து கிரியேட் பண்ணல, கல்வி வந்து அதற்கான வெளியை வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ கல்விப்படுத்தப்பட்ட உடனே பெண்கள் அதற்கான வந்து என்ன சொல்றது அவங்க வந்து அவங்களோட ஏய் என்னடா இப்படி பண்ற அப்படின்னு கேட்கறது, ஏ என்ன நீ திமிரு பண்ற அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெளிப்பாடா தான் இங்க நிக்குது. இப்ப நீங்க இது சொன்னீங்கல்ல இந்த இதை வந்து நம்ம எப்படி கொண்டு போறது, இந்த அறிவு இந்த இந்த பொது புத்தியை களையறதுக்கான அறிவு நம்ம கிட்ட இல்லையே அப்படின்ற இந்த அறியாமை இருக்கே இந்த சமூகத்துல அப்படிங்கிறதுக்கு நான் எப்படி பாக்குறேன்னா, அதனாலதான் பாரஞ்சித் ராம் இவங்க எல்லாம் வேணுறேன். ஏன்னா இங்க வந்து நிறைய பேரு புத்தக அறிவோ இல்ல வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது புத்தகங்களை ரொம்ப ஈஸியா ஆக்சஸ் பண்ணக்கூடிய சமூகம் கிடையாது. தமிழ் சமூகம் பாத்தீங்கன்னா பயங்கரமான சினிமாலேயே ஊறி 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 வளர்ந்த ஒரு சமூகம். இவனுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமா அரசியல், இதை தவிர்த்து வேற எதுவும் என்டர்டெயின்மெண்டே கிடையாது இவனுங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மிகப்பெரிய இப்ப தரமணி மாதிரி ஒரு படம் வந்து மிக நிச்சயமா சொல்றேன், இப்ப எனக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு சின்ன புரிதலை ஏற்படுத்தின படம்னாமே நம்ம எல்லாம் வந்து ரொம்ப இந்த பெண்கள் குறித்தான அறிவுல வந்து நம்ம எல்லாமே ரொம்ப நல்லவங்களா மாறிட்டோமா, இல்ல இப்ப என்ன சொல்றது ரைட்ஸ் கொடுக்க ரைட்ஸ் கொடுக்கறது இல்ல, ஐ மீன் அவங்களுக்கான வாழ்க்கைய அவங்கள நிம்மதியா வாழ விடுறோமானா எனக்கு தெரியல. ஆனா தரமணிங்கிற படம் வந்து என்னைய வந்து யோசிக்க வச்சுது, நீ இப்படி தப்பு பண்ற இல்ல இப்படி இருக்கக்கூடாது, ரிலேஷன்ஷிப் should not be handled this way அப்படிங்கறத புரிய வச்சது. கிரேட் இந்தியன் கிச்சன் கிட்டத்தட்ட வயர்ல புலி புளியவே கரைச்சிருச்சு. அப்படியான ஒரு படங்கள்லாம் வந்துச்சுன்னா மிக நிச்சயமா நீங்க சொல்ற இந்த அறியாமை கொஞ்சம் கொஞ்சமா குறையும்.
கண்டிப்பா கண்டிப்பா பிரதர். ஸோ அதான் நீங்க சொன்ன மாதிரி வாசிக்கிறது குறைஞ்சிருக்கு. அண்ட் அது இல்லாம படங்கள் வந்து அதுதான் இப்போ ஒண்ணுமே இல்லை பிரதர். சின்ன எக்ஸாம்பிளாவே சொல்றேனே, இப்போ ஒரு பொண்ணுன்னும் போது அடக்கொடக்கமா இருந்துக்கோ, ஏன்னா நீ ஒரு பொண்ணு அப்படின்னு வீட்டுல இருந்தே அதை ஆரம்பிக்கிறதால நம்ம படங்கள்லயுமே பார்க்கும் போது வீட்டு சி ஆஸ் அ நம்ம கிரியேட்டர்ஸா எல்லாருமே வீடு இருக்கு, வீட்டுல இருந்து தான் நம்ம வரோம். ஸோ நம்ம பாக்குறதையே வந்து அப்படியே எழுதுறோம். இப்போ நம்ம வீட்டில் இப்போ ஒரு ஒண்ணுமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு ரைட்டர் வந்து ஒரு பெண்ணை பத்தி எழுதிட்டு இருக்காரு அப்படின்னும் போது ஏதோ தப்பு பண்றா அப்படின்னு உடனே மொத டைலாக்கே நம்ம ஆளுங்களுக்கு என்ன வரும்னா, நீ ஒரு பொண்ணு அடக்கொடக்கமா இரு, ஏன்னா அது வீட்டில் சொல்லி பழகுறாங்க. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறணும்னு நான் நினைக்கிறேன். அது மாறிக்கிட்டு இருக்கு, பட் ஸ்டில் நம்ம ஜென்ல தான் அது மாறுது, ஒன்றும் அங்க மாறல. ஸோ இட் வில் டேக் இயர்ஸ் நான் நினைக்கிறேன் ஃப்ரம் நவ்.
டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸோட சேர்ந்த ஒரு காஸ்டிசமா மாறுதோ அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான வன்முறையும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்வான்ஸா மாறு. ஒன்னும் இல்ல, சிம்பிளா இப்ப வந்து நம்ம வீட்டுல தங்கச்சி இருப்பா, அவளை வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போவோம். வெளியே போனோம்னா நான் வெளியே பண்றதுக்கு எனக்கான என்ன சொல்றது ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். நான் இப்போ கால் பண்ணி நான் இன்னைக்கு நைட் ஸ்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நைட் ஸ்டே விட்டுருவாங்க 90%. ஆனா ஒரு பொண்ணு வந்து கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன், அவ பின்னாடி வந்து ஒரு டைம் கிளாக்கை மாட்டி அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. நீ 6 மணிக்கு வந்துரு, 8 மணிக்கு மேல நீ எங்கேயும் இருக்கக்கூடாது, 6 o'clock நீ வீட்டுல இருக்கணும், 8 o'clock வீட்டுல இருக்கணும், காலையில இவ்வளவு நேரம் எதுக்கு தூங்குற, இப்பதான் பல்லு விளக்குவியா, இந்த மாதிரி அவளோட எல்லா நடைமுறை வாழ்க்கையிலுமே அது இருக்கிறது தான் பிரச்சனை. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும்னா அது எப்படி குறையும்னா ஒரு ஒரு சமூக மாற்றத்துக்கு வந்து இந்த மாதிரியான என்னை பொறுத்தவரை ஆர்ட்டை விட எந்த ஒரு மீடியமுமே வந்து இந்த சேஞ்சை உருவாக்க முடியாது ஒரு சொசைட்டியில். நீங்கள் உலகம் பூரா எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டல் சேஞ்ச் ஒரு ஆர்ட்ல இருந்தால் தொடங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஆர்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் அது நடக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
ஷோர் ப்ரோ, கண்டிப்பாக ஆர்ட் ஃபார்ம்ஸால தான் முடியும், ஏன்னா ஆர்ட் மூலமா தான் நம்ம நிறைய விஷயத்து ஏன்னா ஈஸி ஆக்சஸ் நிறைய பேரு கொண்டு போய் சேர்க்கு. ஆனா என்ன பிரச்சனைனா எந்த அளவுக்கு வந்து இப்போ ரஞ்சித் மாரி சொல்றது அவங்க மாதிரி பேசுற மாதிரி ஆட்கள் வந்து ஆர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி பேசிட்டு இருந்தாலும் அது பேக்ல தள்ளி விடுறதுக்குமே நிறைய பேர் எடுத்துட்டு வராங்க. இப்போ எந்த லெவலுக்குன்னா இந்த இந்தி சினிமால எல்லாம் வந்துட்டு இது பயங்கரமா பாக்கலாம். இந்த சிவிர் காம்பெக்ஸ்லாம் இந்தி சினிமால இங்கேயாச்சும் கொஞ்சமும் மாறிக்கிறது ஒன்னும் மோசம். அதான் எந்த அளவுக்கு மோசம்னா இந்த மிஷன் மகள்னு படம் வந்துச்சுல, அந்த
படம் அதோட போஸ்டர்ல தெரிஞ்சிடுமே,
அது போஸ்டர் இருக்கட்டும் அதோட ட்ரெய்லர் எல்லாத்துலேயும் தெரியுது. இப்போ அண்ணன் ஃபுல்லா அதான் அந்த நியூஸ் வந்துச்சு நம்ம அந்த இது சாட்டர்டே அமைச்சதுக்கு அப்புறமே நியூஸ் என்னன்னா இவங்க எல்லாரும் தான் விமன் தான் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அவங்கள தான் எல்லாரும் பாராட்டிருக்காங்க. ஆனால் அந்த மூவியில் அப்படியே டோட்டலாக மாத்திட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அக்ஷய்குமார் மேலே வந்து போயிடுச்சு. அவர் மேலே வந்து கான்சன்ட்ரேஷன் எனக்கு ஒன்றுமே புரியல. அதில் வர விமன் மேலே அவ்வளோ அவங்களோட பேக் ஸ்டோரி தான் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, அவங்ககிட்ட பெருசாகவே அது மாதிரி போல ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அவங்க மேலே வைக்க வேண்டிய ஒரு விஷயத்த போய் ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ஷய்குமார் மேலே வச்சிருக்காங்க, ஒண்ணுமே புரியல அதை வாதம்னே.
இல்ல அதுதான் ப்ராப்பர்லி மேடு ஃபிக்ஷன் என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் மிஷன் மங்கள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த படம் வந்து அதோட ரியாலிட்டி என்னன்னா ஒரு பெண்களுடைய ஒரு ஒட்டுமொத்த உழைப்போட ஒரு வெற்றி தான் மிஷன் மங்கள். ஆனா அந்த படத்துல என்ன பண்ணிருப்பாங்க, அக்ஷய்குமாரை வந்து போர்ட்ரே பண்ணி அக்ஷய்குமாரோட ஊக்கத்துல வந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு ஒரு புனைவை வந்து ஏற்படுத்திருப்பாங்க, ஒரு ஃபிக்ஷன் ஒரு ஃபிக்ஷனை கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஸோ இது வந்து இங்கே மட்டும் நடக்கலை. நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து அந்த காலத்துலேருந்து இலக்கியங்கள் வழியாகவே இது நடந்துகிட்டு இருக்குன்றேன். ஒரு கதையை ஹீரோவையே இவனுங்க மாற்றிடுவானுங்க, வேற மாதிரி திரிச்சிருவானுங்க. ஸோ இப்போ அதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் இந்த சினிமா, ஒரு பேட்ரியார்கல் சினிமா வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இந்த என்ன சொல்கிறது மிஷன் மங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி. அது வந்து இதை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருப்பானுங்க. இது இந்த மாதிரியான ஒரு பேரலல் சினிமா எடுக்கிறாங்கல்ல, இவங்க வந்து மட்டும்தான் மாற்ற முடியும்.
ஆமா, அந்த பேரலல் சினிமா அந்த மொமெண்ட் தான் வந்து மாத்த சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
அது இல்லாம காமனா நான் தங்கல் பார்த்து வரும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஏதோ ஒரு ஆர்டிக்கல் நான் பார்த்தேன் என்னன்னா, இது பெண்களை அவங்களோட அந்த ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா சிஸ்டர்ஸ், அவங்களை வச்சுதான் படம், அவங்களோட இதுதான் எல்லாமே, அவங்களோட ட்ரையல்ஸா இருக்கட்டும் அவங்களோட ட்ரைம்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷன்ஸ் எல்லாமே இருக்கட்டும். பட் அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணியிருக்காரு, இதுல என்ன எந்த தப்புமே கிடையாது, ரியல் லைஃப்லயுமே அவங்க அப்பா தானே ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ஸோ எல்லாருக்குமே ஒரு கைடு வேணும் தானே அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டாங்க. பட் ஆனா அந்த இடத்துல என்ன நான் தப்பா பாக்குறேன்னா, ஆஸ் வி டிஸ்கஸ்ட் ஏர்லியர், என்னன்னா லீடருக்கும் சேவியருக்கும் வித்தியாசம் இருக்கு. இதுல இந்த டங்கல் படத்துல ஏன் இந்த சேவியரிசம் அதிகமாகுதுன்னா, நீங்க சுப்ரீமசி பாத்தீங்கன்னா இந்த அப்பா கேரக்டருக்கு தான் இருக்கும், டிசிஷன் மேக்கிங்கா இருக்கட்டும் இல்ல எல்லாமே. சி, ஒரு கைடன்ஸ் கொடுக்கறது ஓகே, பட் அந்த கைடன்ஸ் எந்த லெவல்ல இருக்கணும்னா, இன்னொருத்தவங்களோட டிசிஷனை நீங்க வந்து கவுண்டர் பண்ணக்கூடாது, நீங்க என்ன பண்ணணும்ன்றது மட்டும்தான் சொல்லணும், அதுதானே ஒரு லீடரா இருக்க முடியும். உன்னை வந்து ஊக்கப்படுத்துறானா, அதுதான் என்னோட வேலை. ஆனா அந்த படத்துல நீ இதுதான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல சுப்ரமேசி வந்து அந்த அப்பா கேரக்டருக்கு போயிடுது. ஸோ அதனாலதான் வந்து அந்த படத்தை சேவியர் காம்ப்ளெக்ஸ் கடையில வந்துச்சு. ஸோ சும்மா அப்படியே கிவ் அவே கொடுத்துடலாம் அப்படின்றது சொன்னேன். சக்தி இந்தியாலும் அதே தான் நான் ஃபீல் பண்ணேன்.
ஆமா, இந்த பிகில் வந்து இன்னும் வர்சர் வர்சன் ஆஃப் சக்தி இந்தியா நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க அந்த படத்துல பாத்தீங்கன்னா, சிங்கப்பெண்ணே பாட்டு பாடி முடிச்சு வந்ததுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா, அவ வந்து இதுவா இருக்கா, நான் அவளை விளையாட விட மாட்டேன் அப்படின்னு இவர் ஒரு அங்க ஒரு சேவியர் பாயிண்ட் எடுப்பாரு. ஆனா இவர் தான் ரொம்ப, எனக்கு அந்த படம் எல்லாம் பேசினாலே கோவம் தான் வரும்.
ஒட்டிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இல்ல அதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்டூப்பிடான ஒரு, நீ இப்ப சரி ஓகே, நீ ஒரு சமூக பிரச்சனைய பேச போற, நீ வந்து ஒரு பெண்ணுக்கான உரிமைய பேச போற அப்படின்னா, இறங்கி ரியாலிட்டிய பேசணும். ரொம்ப ஸ்டூப்பிடா வந்து இந்த மாதிரி வந்து நான் உனக்கு வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் வரேன் அப்படின்னு டைலாக் எல்லாம் பேசிட்டு கடைசியில வந்து அவ விளையாடுறேன்னு சொல்லும் போது, இல்லை வந்து பிரெக்னெண்டா இருக்கு, நீ இது படிக்க வந்து இப்ப விளையாண்டனா உனக்கும் ஆபத்து, உன் குழந்தைக்கும் ஆபத்து அப்படின்னு இந்த இது திரும்ப புனிதப்படுத்துறது, ஒரு பெண்ணோட பிரெக்னன்சியை புனிதப்படுத்துறது, ஒரு அது எல்லாம் எப்படி இது இது எல்லாமே ஒரு என்ன சொல்றது, இந்த ஸ்டீரியோடைப்புக்கு தீனி போடுறதுக்கான ஒரு வேலை தான் இவனுங்க பண்றது எல்லாமே.
நீங்க இந்த மாதிரி சொல்லும் போது இதையும் ஆன்சர் பண்ணிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சில பேர் வந்துருவானுங்க, அவ பிரெக்னன்சியா இருக்கா, அவரோட குழந்தைக்கு பாதிப்பு இல்லாம இருக்கணும்ன்றதுக்காக அவர் சேவ் பண்ணிருக்காரு, இதுல என்ன தப்பு, இதையா நீங்க தப்பா சொல்றீங்க அப்படின்னு கேக்குறவங்களே
இல்ல. நான் அதுக்குதான் சிம்பிளா என்ன சொல்லலாம், இந்த புண்ணாக்கு சீனியே வைக்காத
பருத்தி மூட்டை இருக்கு, குடோன்லயே இருந்திருக்கலாமே,
குடோன்லயே இருந்திருக்கலாமே. அவளை கூட்டிட்டு வந்து சுதர்சனை வச்சு மீம்ஸ் போட வச்சு நம்மள டென்ஷன் பண்ணி.
ஆனா அதுல நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா, அதுல கான்ட்ராடிக்டிங்னா என்ன விஷயம்னா, அந்த போய் பேச போவாங்கல்ல சுதர்சன் கிட்ட, அங்க வந்துட்டு நயன்தாரா தான் வந்து ஃபுல்லா என்ன சொல்றது, அவங்கதான் வந்து ஃபுல்லா அந்த இதை எடுத்துட்டு அவளுக்காக வந்து பேசுவாங்க. பட் ஆனா பாத்தீங்கன்னா அவர் வச்சிருக்காரு படத்துல அவங்களுக்கு ரோல் இல்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் அந்த பிரெக்னன்சி டிசிஷன் வந்து இவர் தான் எடுக்கிறாரு. ஒண்ணு இப்படி காட்டணும் இல்ல அப்படி காட்டணும், ரெண்டு சைடும்
அந்த சீன் அவங்களுக்கு பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இது எல்லாமே நான் சிம்பிளா சொல்லணும்னா, ஜெயேஷ் இங்க இந்த சினிமா இருக்கு பாத்தீங்களா, வெற்றிமாறன் பேட்டியில சொல்லியிருந்தாரு, ஒரு 10 to 15 years சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு ஆக்டர் வந்து எவ்ரி சிங்கிள் ஆக்டர் இயர் கேரிஸ் அ பொலிட்டிக்கல் அஜெண்டா பிஹைண்ட், அதற்கான சினிமாவை தான் இங்க வந்து நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம், இது வந்து ஒரு வகையில வரமா சாவுமானே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு வெற்றிமாறன். நான் என்ன சொல்றேன், இந்த சேவியர் வேணாண்டா, லெட்ஸ் என்ன சொல்றது, வி நீட் லீடர்ஸ், அதை வேணா கிரியேட் பண்ண. நீ திரும்ப திரும்ப வந்து வாக்கரசியலுக்கான ஒரு தலைவனை உருவாக்கிக்கிட்டே இருக்க இந்த சினிமாக்குள்ளங்கிறது இருக்க பிரச்சனையே.
இந்த வருஷனோட இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்த சேவியர் காம்ப்ளெக்ஸ்லாம் பேசுறோம், ஆனா ஃபேமிலிக்குள்ளே ஒரு பயங்கரமான சேவியர் காம்ப்ளெக்ஸ் வந்து யாருக்கு இருக்கும்னா, பேரண்ட்ஸ்க்கு இருக்கும். என் பையனோட வாழ்க்கையில நான் தான் டிசிஷன் எடுப்பேன், என் பையனோட வாழ்க்கையை நான் தான் பாத்துப்பேன், அவனால பண்ண முடியாது, சொந்தமா பசங்க டிசிஷன் எடுக்க விட்டுறதே இல்ல, ஃபுல்லா பசங்களோட வாழ்க்கையை ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் பாத்துப்பாங்க. இது வந்து எந்த படம் பயங்கரமா கத்துனா சந்தோஷப்பட முடியும். அந்த கடைசியா சந்தோஷ் பஸ் ஸ்டோ டைட் சொல்லுவான்ல, என் முழு வாழ்க்கையில திரும்பி பார்த்தா மொத்த வாழ்க்கையை நீங்களா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போதுலாம் ரொம்ப ரொம்ப உணர்ந்தேன். ஏன்னா அதான் நம்ம ஸ்டார்டே சொன்ன மாதிரி, நீங்க வந்து ஒரு கைடன்ஸா இருக்கலாமே தவிர அந்த மொத்த வாழ்க்கையை நீங்க ஆயிட முடியாது. ஸோ அந்த அந்த ஒரு விஷயம் பேசணும்ன்றத பேரண்ட்ஸோட சேவியர் காம்ப்ளெக்ஸும்.
ஆமா, நீ சொல்றது ரொம்ப கரெக்டு. ஏன்னா நம்ம ஆஸ் அ பேரண்டா வந்து நீ நம்ம குழந்தைகளை நம்ம என்ன எப்படி கைட் பண்ணணும்னா, நீ எப்படி டிசிஷன் எடுக்கணும்ன்றது தான் நம்ம கற்றுக் கொடுக்கணுமே தவிர, நீ இந்த டிசிஷன் தான் எடுக்கணும் அப்படின்றது சொல்றது சரியில்லை. அவனை டிசிஷன் அவன் அவன் சொந்த காலில் நின்று அவனோட சொந்த டிசிஷன்ஸ் எடுக்கிற அளவுக்கு கேப்பபிளாக நம்ம அவனை உருவாக்கி விட்டுட்டா போதும், அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் அவன் பிடிச்சது ஏற்ற மாதிரி அவன் அதை பார்த்துப்பான். அதுதான் சரியான இதுவாக இருக்கும்.
இல்ல இது அந்த பேட்ரியார்கல் ஒரு சொசைட்டி தான் வச்சுக்கோங்களேன், அதுக்கான ஒரு வெளிப்பாடுதான். ஒவ்வொரு குடும்பமும் சேர்ந்துதான் இந்த சமூகத்தை கட்டமைக்கும். சோ அப்படி பார்க்கும்போது இந்த சமூகத்தோட மொத்த பிரச்சனைக்கும் காரணம் ஒரு ஒவ்வொரு குடும்பங்கள்ல இருந்துதான் தொடங்குது. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா அதுதான். இந்த ஒரு யாரு இப்போ இந்த குடும்பம்னு எடுத்துக்கினாலும், இந்த குடும்பத்துல பேரண்ட்ஸ் நம்ம சொல்றோம்னா கூட, எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ்னா கூட அங்க ஃபாதர் தான் பிளேஸ் எ வெரி பிக் ரோல். அவர் எடுக்கிற டிசிஷனை தான் அம்மா ஒத்து போவாங்க. அம்மா இவங்க ரெண்டு பேரும் கடைசியில சேர்ந்து எடுக்கிற டிசிஷனுக்கு பசங்க ஒத்து வரணும். ஸோ இப்படித்தான் வந்து இந்த கட்டமைப்பு இருக்கு. இது ஒரு பேட்ரியார்கல் கட்டமைப்பு தான். ஸோ இது எப்ப வந்து ஒரு ஒரு ஈக்வாலிட்டிய வந்து ஒரு குழந்தை வளர்ப்புல இருந்து நம்ம தொடங்குறோமோ அதுல இருந்துதான். ஒரு குழந்தைய இங்க யார் இண்டிவிஜுவலா வளர்க்குறாங்க? அவனை இண்டிபெண்டா வளர விடுறதே கிடையாது. 3 வயசுலயே அவனுக்கு என்ன தெரியும்? பாட்டு கிளாஸ்ல சேர்த்து விடுறது, அவனை கொண்டு போய் இந்த கோச்சிங்ல சேர்த்து விடுறது, அந்த கோச்சிங்ல அவனே கொஞ்சம் கொஞ்சமா விளையாண்டு அவனே கத்துக்கிட்டு வரட்டுமே. நீங்க இப்ப வந்து இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர்லாம் அதான் செஞ்சுட்டு இருக்கு.
எக்ஸாக்ட்லி அதுதான் நினைக்கிறீங்களா?
வேற நீங்க அந்த இது சொல்லிருந்தீங்களே, அந்த காஞ்சனா மாதிரியான படங்கள், டிரான்ஸ்ஜெண்டர் எல்ஜிபிடிக்கியோட மிஸ்ரெப்ரசன்டேஷன், இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட பாத்தீங்கன்னா இந்த சினிமால இருக்கு. நீங்க ஒண்ணும் இல்ல, இப்ப வந்து நம்ம ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பிரச்சனையை பேசுறோம், ஒரு எல்ஜிபிடிக்கு பிரச்சனையை பேசுறோம்னா கூட அதை வந்து ஒரு ஆண் நடிகர் தான் ரெப்ளிகா பண்ணுவாரு. ஒரு அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது, அதுக்குள்ள அவங்களே வந்து அவங்களுக்கான கதையை பேச முடியாது. இதுவும் பாத்தீங்கன்னா நான் தான் பேசுவேன், நீ வந்து எனக்கு உன்னோட பிரச்சனையை மட்டும் சொல்லு அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு தான் இருக்கும். நான் என்ன கேட்டீங்கன்னா, மாலினி ஜீவரத்னம்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க எடுத்த ஒரு டாக் ஒன்று இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்களா, அந்த லேடிஸ் அண்ட் ஜென்டில் உமன். அது வந்து ஒரு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டாக்குமெண்ட்ரி. அதுல வந்து இந்த சமூகத்தோட எப்படி சொல்றது, ஒரு ஃபோக்லோர் கதைகள்ல இருந்து தொடங்குவாங்க. ஃபோக்லோர் கதைகள்ல இருந்து இந்த ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கு, ஒரு லெஸ்பியன் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருந்திருக்கு, நம்ம வந்து இந்த சமூகத்துல கோயில்கள்ல வந்து லெஸ்பியன் ரெப்ரசன்டேஷன் எப்படிலாம் இருந்திருக்கு. ஸோ நம்ம ஒரு ஓப்பன் சொசைட்டியா தான் நம்ம வாழ்ந்திருக்கோம். ஆனா இப்ப வந்து நம்ம வந்து இவ்வளோ பிரச்சனைக்குரிய சொசைட்டியா அதை மாத்தி வச்சிருக்கோம், அவங்களுக்கு மேல ஒரு அருவறுப்பை திணிக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க பேசும் போதுதான் அது இன்னும் ஆப்டாவும் ரொம்ப கிளியராகவும் இருக்கு. இல்லைன்னா அது என்ன ஆயிடுதுன்னா அது எங்கேயாவது ஒரு பாயிண்ட்ல சின்னதா மிஸ்கன்வே ஆகிறதுக்கு எவ்வளவோ வாய்ப்பு. அதைத்தான் இந்த சொசைட்டி ஆனால் பண்ணிக்கிட்டே இருக்கு. திரும்பவும் பாத்தீங்கன்னா சினிமால வந்து இந்த ரெப்ரசன்டேஷன் வந்து இவங்களே பண்றதுனால அதுக்கான ஒரு ஒரு கிளாரிட்டியான ஒரு வியூவே வெளியே வர்றது கிடையாது.
ரொம்ப உண்மை. ஏன்னா அது இப்போ ரீசெண்டா பேச ஆரம்பிச்சாங்க, அவங்களோட ரெப்ரசன்டேஷன் அவங்களே தான் பண்ணணும் அப்படின்னு. இது ஆக்சுவலா நான் இந்த ஏதோ ஒரு இதுல பார்த்தேன், இந்த ரீசெண்டா இது பாவக்கதைகள் வந்துச்சு இல்ல, பாவக்கதைகள் வரும்போது சுதா கோங்கரா சொல்லியிருந்ததா யாரோ சொல்லாங்க என்கிட்ட. ஐ மீன் நான் இதுல பார்த்தேன், சோசியல் மீடியா பார்த்தேன், லைக் அவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த காளிதாசன் கேரக்டர் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் தான் நடிக்கணும் அப்படின்னு இருந்தாங்க அந்த கேரக்டருக்கு. பட் ஆனால் ஏதோ ஒரு ரீசன்னால நடிக்க முடியல அப்படின்னாங்க. ஸோ இன்னும் அவங்களோட கேரக்டர் அவங்களாம் நடிச்சா பெட்டராக தான் இருக்கும். ப்ளஸ் அந்த இன்னும் என்ன சொல்றது, டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்டோரி ரைட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் ஆளுங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களையும் தேடி கண்டு அவங்களோட ஸ்டோரிஸ் இன்னும் வெளில சொல்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஆமா ஆமா, அவங்களே நடிச்சிருந்தா நல்லா இருக்கும். பட் ஆனால் அந்த படத்திலேயே பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடி ஒர்க் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா மாலினி ஜீவரத்னமும் இன்னொருத்தங்க ஜீவான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாங்க, இவங்க ரெண்டு பேர் தான் அந்த படத்துல வந்து காளிதாஸ்க்கு சப்போர்ட்டிவா இருந்தது. அண்ட் அதே சமயம் அந்த கதை பார்த்தீங்கன்னா ஷான் கருப்புசாமின்னு ஒருத்தர் எழுதின, ஒரு ரைட்டர் எழுதினது. ஸோ ஒரு ஒரு டீமா ஒர்க் பண்ணி அது ரொம்ப ஒரு டெமோக்ரட்டிக்காக தான் அந்த படம் பண்ணியிருக்காங்க. நான் அந்த படத்தை பெருசா குத்தம் சொல்றதுக்கு எனக்கு இது கிடையாது. பட் காஞ்சனா மாதிரியான திரைப்படங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா ஒரு சிம்பத்தைஸ் தான் பண்ணுது. நான் என்ன சொல்றேன்னா இந்த சமூகம் வந்து எவன் மேலேயும் சிம்பத்தியை கொட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அவனோட வழியை நீ உணரணும். எம்பத்தி தான் இங்க முக்கியம் சிம்பத்தியை விட. ஆனா இவனுங்க திரும்ப திரும்ப பண்றது சிம்பத்தி தான். ஸோ அந்த மாதிரியான படங்கள் தான் பிரச்சனை, காஞ்சனா மாதிரியான படங்கள்லாம்.
இல்ல நீங்க நீங்க எக்ஸாக்டா நான் என்ன சொல்ல வந்தனோ அதுதான் நீங்க சொன்னீங்க. அதுதான் நம்ம சிம்பத்தைஸ் ஏன் உங்க மேல படணும், அது ஏன்னா அது பண்ணும் போது அஸ் ஆடியன்ஸா நம்மளுக்கு என்ன கேள்வி வந்துடும்னா, அந்த மாதிரி பிறந்துட்டதா தப்பு, அது ஒரு மாதிரி தப்பாயிடுச்சு, அது தப்பு. நான் எனக்கு எக்ஸாக்டா என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியல. அப்படி பிறந்தாலே ஒரு என்ன ப்ரோ
இல்ல நீங்க சொல்றதா கரெக்ட். தப்புன்னு அவனை நினைக்க வைக்கிறதுக்கான ஒரு ஒரு விதம் தான் சிம்பதி.
கரெக்ட். சோ அப்படி இருந்துட்டாலே தப்பு, நம்மளால வாழவே முடியாது. அன்லெஸ் சம்வன் கம்ஸ், நம்ம அன்லெஸ் யாரா வந்து நம்மளுக்காக குரல் கொடுக்குற வரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ணிட முடியாதுன்ற மாதிரி அது ஒரு மாதிரி ஹோப்லெஸ் தான் கொடுக்குது ஆடியன்ஸ்க்கு. நான் அது அப்படிதான் நான் ஃபீல் பண்ணேன் அந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும் போது. இப்போ ரீசெண்டா அக்ஷய்குமார் நடிச்சிருந்தாரு இல்லைங்களா, அதுல வரும்போது ஏதோ ஆர்டிக்கல் போட்டிருந்துச்சு. ஒரு திருநங்கை வந்து அவங்க ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க, வி டோன்ட் நீட் சிம்பதி, வி நீ நோ ஒன், நான் என்ன யாருமே எங்களை சிம்பதைஸ் பண்ண வேண்டாம், எங்களையும் ஒரு சரி சமமான ஆளா நீங்க மதிச்சாலே எங்களுக்கு போதும் அப்படின்றது அவங்க அவங்களோட குரலா இருக்கு. ஸோ அவங்களும் ஒரு ஜெண்டர், அவங்களும் மனுஷால் தான் அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். அதை விட்டுட்டு அவங்களுக்காக அவங்க என்ன மாதிரி கஷ்டம்லாம் படுறாங்க அப்படின்னு, டிரான்ஸ்ஜெண்டரா இருந்துட்டு சக்சஸ் ஆன ஸ்டோரிஸ் எவ்வளவோ இருக்கு, அதையும் நம்ம சொல்ல ஏன் தயங்குறோன்றதுதான் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு கிரியேட்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர் டிரான்ஸ்ஜெண்டர் பத்தியான ஒரு கதை, டிரான்ஸ்ஜெண்டரா தான் லீடரா வச்சு லீட்ரோலா வச்சு பண்ணணும் அப்படின்னு இருக்காரு அவரு. ஆனா அவரால் இன்னி வரைக்கும் ப்ரொடியூசரையும் கன்வின்ஸ் பண்ண முடியல, ஆக்டரையும் ஆஸ் ஆக்டராகவும் கன்வின்ஸ் பண்ண முடியல. ஏன்னா அவங்க தயங்குறாங்க, இல்லை நாங்கள் நடிச்சு எதுக்குங்க, நீங்கள் வேற ஏதாவது ஹீரோ, இல்லை ஹீரோ தான் சொல்றாங்க, வேற ஏதாவது ஹீரோவை நீங்கள் அப்படி நடிக்க வச்சுருங்களா, அவங்களுக்கு நேஷனல் அவார்டெலாம் கிடைக்கும், அப்படி போயிடுது. அப்படி நடிச்சா நான் அவார்டு வாங்கிடுவேன், என்னை செலிப்ரேட் பண்ணிடுவாங்க ஆஸ் ஆக்டரா, என்னோட ஆக்டரோட ஸ்கோப்பை இன்னொரு லெவலாக போயிடும், அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு லாபத்துக்கான விஷயமா அதை பாக்குறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு.
இல்ல எக்ஸாக்ட்லி அதான் இப்போ அதோட ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு மேல் டாமினன்ட் இண்டஸ்ட்ரி. ஒரு மேல் டாமினன்ட் இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படமே எப்படி வந்துட்டு இருக்கு பாருங்க. எவ்வளவு ஒரு கிளீஷேவா ஒரு ஸ்டூப்பிடான ஃபிலிம்ஸை தான் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த பிரச்சனையே நம்ம கடல் தாண்டி வர்றதுக்கே இன்னும் ஏழு கடல் ஆகும் போல இருக்கு. ஸோ இதை தாண்டி இவனுங்க இந்த டிரான்ஸ்ஜெண்டர் விஷயத்துக்கு வர்றதுக்குள்ள சினிமா கூட ஒரு பெட்டர் மீடியம் ஒன்று கிரியேட்டே ஆயிடும் நான்
நினைக்கிறேன்.
தெரிஞ்சது நீங்க சொன்னீங்கல்ல, அவங்கதான் அந்த ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அவங்கதான்
ஒரு ப்ராப்பர் ஓடிடி கிடைக்காம அவங்க ஸ்டில் தே ஸ்ட்ரகிளிங். இப்ப அது பாத்தீங்கன்னா எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்ல தான் அது ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு கேரளால ஃபெஸ்டிவல் ஒண்ணு நடந்துச்சு, ஆன்லைன் வழியாவே நடத்தினாங்க. அந்த ஃபெஸ்டிவலில் தான் நானே அந்த படத்தை பார்த்தேன். நான் மூணு வருஷமாக போராடி இந்த வருஷம் தான் அந்த படத்தை பார்த்தேன் ஒரு ஃபெஸ்டிவல் வழியாக. அது இப்போ ஒரு ஓடிடியில் பேசிகிட்டு இருக்காங்க, சூன் இட் மைட் கெட் இட்ஸ் ப்ராப்பர் ரிலீஸ்ன்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்துக்கான மார்க்கெட் இல்லை, இப்போ அதுதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் இங்கே வந்து எப்போ ஒரு ஆர்ட் ஃபார்ம் வந்து ப்ராப்பர் எக்கனாமிக்ஸை மீட் பண்ணதோ அதுவரை அதுக்கான எக்கனாமிக்ஸை நம்ம இந்த 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 மார்க்கெட்டை கிரியேட் பண்ணவே இல்லை, அதுதான் பிரச்சனை.
இல்லை அதுதான் அது எக்கனாமிக்ஸ், ப்ராப்பர் எக்கனாமிக்ஸ்ன்றது என்னன்னா, இப்போ அதே நம்ம திரும்பி இப்போ விஜய் சொன்ன டாபிக் தான். ஒரு ஆக்டர் அவங்க சொல்றாங்களே நடிச்சா அவார்டு வந்தாங்க, இப்போ ஒரு திருநங்கை கேரக்டரை ஒரு திருநங்கை பண்ணா எத்தனை பேர் போய் பார்ப்பாங்கன்றது நமக்கு தெரியல. பட் ஆனால் இந்த ஒரு விஷயத்துலயே நான் வந்து ராம் சாரை பாராட்டுவேன். எனக்கு அவர் பண்ண ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருச்சு, பேரன்பு படத்துல அவர் பண்ணாரு, ஒரு திருநங்கையவே வந்து அந்த கேரக்டர் நடிக்க செஞ்சாரு, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்ன்றது காமிச்சாரு. அண்ட் எண்ட்ல வந்துட்டு அவர் இயற்கை இப்படிதான் புரிஞ்சு மம்முட்டி வந்து அந்த திருநங்கையை வந்து கல்யாணம் பண்ணிப்பாரு. ஸோ
இதுல என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, நம்ம ராம் எவ்வளவு தூரம் இம்பார்ட்டண்ட்டோ அதை விட ஒரு படி மேல இம்பார்ட்டன்ட் வந்து மம்முட்டிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆக்டர் வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு மம்முட்டி பின்னாடி, மிகப்பெரிய ஃபாலோயிங் இருக்கு. ஆனா அந்த மம்முட்டி வந்து இதை பண்றாரு அப்படிங்கறதான் இங்க விஷயம். இங்க நிச்சயமா இங்க எனக்கு தெரிஞ்சு யாரு பண்ணுவான்னு எனக்கு தெரியல. கமலை பண்ணுவீங்களான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு கமலை என்ன பண்ணுவார்னா, அந்த திருநங்கையாவும் நானே நடிச்சிடுறேன் பாரு
இருக்கலாம்,
அதுதான் நடக்கும, அதுதான் நடக்கும். ஆனா மம்முட்டி அப்படி இல்லை. இது இது இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மம்முட்டி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லிட்ரேச்சர் ஃப்ரீக்கு ஒரு பயங்கரமா சமூகத்தோடையே எப்படி சொல்றது உரையாடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், தனி மனிதரா மம்முட்டிய சொல்றேன் நான், சமூகத்தோடையே உரையாடிக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டரு. ஒரு என்ன சொல்றது, மலையாளத்துல நீங்க கரண்ட் யார் வந்து மிகச்சிறந்த கவிஞர், யார் மிகச்சிறந்த ரைட்டர்ன்னு பாத்தீங்கன்னா அவரோட அவருக்கு ஒரு தொடர்பு இருக்கும். அவர் வந்து இந்த சமூகத்தோட வளர்ந்துகிட்டே இருக்காரு. ஸோ அந்த மாதிரியான பர்சனாலிட்டிஸ் வந்து எப்போ ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டை கேரி பண்றாங்களோ அவங்க வழியா தான் நமக்கு நல்ல சினிமாக்கள் உருவாகும்.
கண்டிப்பா கண்டிப்பா நம்ம எதிர்பார்ப்போம், மாறிக்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி படங்கள் இனியும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.
ஓகே, ஸோ தேங்க்ஸ் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஜாயினிங் ப்ரோ. அப்படியே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் செஷன், எனக்கு இந்த தொடர்ந்து கடைசியாக ஒரு மூணு எபிசோட் பண்ணியிருக்கோம், எனக்கு அது மூணுமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துருக்கு, நிறைய விஷயம் லேர்ன் பண்ணுவோம்.
கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ நம்ம என் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து உங்களோட பாட்காஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு ஒரு ஷவுட் அவுட் மாதிரி கொடுத்துருங்களேன்.
ஷோர், நான் வந்து கதைப்போமா வித் கார்த்திக்னு ஒரு பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பாட்காஸ்ட்ல பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு சமூகம் சார்ந்த விஷயங்கள் தான், சினிமாவா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு ஆர்ட் ஃபார்ம் லிட்ரேச்சரா இருக்கட்டும், இல்ல இந்த சமூகத்துல நடக்கிற பிரச்சனைகளா இருக்கட்டும், அதை பத்தி தான் ஒரு உரையாடல் மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணியிருந்தேன். செகண்ட் சீசன்ல நான் தந்தை பெரியார் எழுதுன சென்னியின் அடிமையானால் அப்படிங்கிற புத்தகத்தை வந்து ஒரு மொனோலாக் மாதிரி பண்ணேன். பிகாஸ் ஐ ஃபவுண்ட் இட் என்ன சொல்றது, ஒரு 80-90 வருஷம் ஆச்சு அந்த புக்கே எழுதி, ஆனால் அதுக்கான தேவை இன்னுமே இருக்கு. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசின பிரச்சனை எல்லாத்தையும் அந்த ஆள் 90 வருஷத்துக்கு முன்னாடியே அட்ரஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப இம்பாக்டா இருந்ததுனால அதை வந்து ஒரு மொனோலாக் மாதிரி பண்ணியிருந்தேன் போன சீசன்ல. இப்போ இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா இந்த ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் பேசிட்டு இருக்கோம், அலாங் வித் அ கெஸ்ட். இப்போ டிசேபிலிட்டி பத்தி பேசியிருந்தோம், செக்ஸ் பத்தி பேசியிருந்தோம், அது வந்து தலித்ஸ் பத்தி பேசியிருந்தோம், அப்புறம் எல்ஜிபிடி பத்தி பேசியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் இங்க ஒடுக்கப்படுறாங்களோ அவர்களுடைய அந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்களுடைய ஒரு உரையாடல் மாதிரி செஞ்சு ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. இப்ப கண்டிப்பா வி ஆர் ப்ரிவிலேஜ், ஸோ அந்த ப்ரிவிலேஜ்டு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க மறுக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன ஸ்டெப் எடுக்கலாம் ஒரு மூட்ல தான் போயிட்டு இருக்கு. தேங்க்ஸ் அ லாட் எனக்கு இந்த ஸ்பேஸ கொடுத்ததுக்கு. நான் இவ்வளவு பேசுறதுக்கும் நிறைய நான் சரியா பேசணும்னாலாம் எனக்கு தெரியல, ஒரு என்னோட எமோஷன்ஸை இதுல கடத்திடணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா நான் இதை இந்த இந்த டாபிக்கை ரொம்ப பெரிய பிரச்சனையா நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதை பத்தி பேசணும் அப்படின்னு கரெக்டா என்ன ஐடென்டிஃபை பண்ணி கூப்பிட்ட பட்டர் பிஸ்கெட் டீமுக்கு வந்து ரொம்ப 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 பெரிய நன்றி.
கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம ஆடியன்ஸும் வந்து கதைப்போமா கார்த்திக் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜாகவும் இருக்கட்டும், அவரோட பாட்காஸ்டையும் ஃபாலோ பண்ணி கேட்க ஆரம்பிங்க. தேங்க்யூ பவர், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ்.
தேங்க்யூ ஜெயேஷ்.
இந்த இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த இன்டர்வியூட சேர்த்து வாரம் ஒரு இன்டர்வியூ கேட்க ஃபாலோ த பட்டர் பிஸ்கெட் பாட்காஸ்ட்.